இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்தியை கேட்கக்கூடிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தொலைந்து போன புத்தகம், லாஸ்ட் புக் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக புத்தகங்களை நாம் படிக்கின்றோம். ஒரு சில புத்தகங்களை நாம் மறந்து வைத்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த புத்தகம் மிக முக்கியமானதோ அந்த புத்தகத்தை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்வோம். அப்படி வருட வருடமாக எத்தனையோ ஆண்டுகளாக மிக மிக பத்திரமாக வைக்கப்பட்ட ஒரு புத்தகம்தான் வேதாகமம். ஆனால் இன்று அந்த வேதாகமம் நம்முடைய இருதயங்களில் அநேக நேரங்களில் இருந்து தொலைந்து போன புத்தகமாகவே காணப்படுகின்றது. அப்படி தொலைந்து போன இந்த புத்தகமாகிய வேதாகமத்தை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த தொலைந்து போன புத்தகமாகிய வேதாகமத்துக்கு இன்னொரு பெயர் என்னவென்று பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஏன் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ற பெயர் வந்தது என்று நீங்கள் கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதிய புத்தகம்தான் இந்த வேதாகமம். ஆகையால் இந்த வேதாகமம் பரிசுத்தமானது. இந்த வேதாகமத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இந்த வேதாகமத்தை நீங்கள் படிக்கின்றீர்கள், இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் ஒரு உன்னத நிலையில் தான் இருப்பீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் வேதாகமத்தை குறித்து நான்கு காரியங்களை படிக்கப் போகின்றோம். நான்கு காரியங்களை நாம் படிக்கப் போகின்றோம். முதலாவது, இந்த வேதாகமத்தை எழுதியவர் யார்? வேதாகமத்தை எழுதியவர் யார்? 2 பேதுரு 1:20-21 நாம் வாசிக்கும் பொழுது இவ்வனமாக சொல்கின்றது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த வேதாகமம் எழுதப்பட்டு இருக்கின்றது. அநேக நேரங்களில் நாம் யோசிக்கலாம், இந்த வேதாகமத்தை மனிதர்கள் தானே எழுதினார்கள், அப்படி என்றால் அவர்கள் ஏன் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு எழுதியிருக்க கூடாது, சுயத்தை கொண்டு எழுதியிருக்க கூடாது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாததென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த வேதாகமத்தை எழுதியவர்கள் சுய தோற்றத்துடன் எழுதவில்லை, சுயமாய் எழுதவில்லை என்று வேதம் சொல்கின்றது. 21 வாசிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வார்த்தைகள் ஒருபோதும் மனுஷனுடைய சித்தத்தினால் எழுதப்படவில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு இந்த வேதாகமம் எழுதப்பட்டது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த வேதாகமத்தை எழுதியவர்கள் ஆசிரியர்களாக பெயர்களை அவர்கள் கொண்டிருந்தாலும் ஆனால் அவர்களை ஏவியவர், அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து எழுத வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. மிக தெளிவாக இந்த வேத வசனம் சொல்லக்கூடியது, வேதத்தில் உள்ள எல்லா வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை அவர்கள் மூலமாக கொண்டு இந்த வேத வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சில நேரங்களில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்போம், அதே ஜபத்தோடு செய்யும் பொழுது பரிசுத்தவர் நமக்குள் கிரியை செய்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக முடிந்துவிடும். அதே போல இந்த வேதாகமத்தை எழுதும் பொழுது கர்த்தர் தேவன் மனிதர்களுக்கு என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ, எதை தெரிய வேண்டும் என்று நினைத்தாரோ, அதை தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஏவி பரிசுத்த ஆவியினால் அவர்களை அபிஷேகம் செய்து இந்த வேதாகமத்தை எழுதியதாக வேதாகமம் கூறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம், அப்படி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு புத்தகமும் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அது விலையேறு பெற்ற பொக்கிஷம். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஜபத்தோடு மிக முக்கியத்துவத்தோடு கூட நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் முதலாவது நாம் பார்த்தோம், இந்த வேதாகமத்தை எழுதியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த வேதாகமத்தை எழுதியவர்கள் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலாக இருந்தாலும் அந்த 40 பேர்களையும் யார் வழி நடத்தினார், யார் அவர்களுக்கு ஊக்குவித்தார் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களை அபிஷேகம் செய்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்கள் வேதாகமத்தை எழுதினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த வேதாகமம் தேவன் ஏன் மனிதர்களுக்கு கொடுத்தார், தேவன் இந்த வேதாகமத்தை கொண்டு மனிதர்களுக்கு எதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 19:1 வாசிக்கும் பொழுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் அநேக காரியங்களை தெரிந்து கொள்கின்றார். அவ்வாறு தன்னை வெளிப்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருவிதான் வேதாகமம். அவரே தன்னுடைய வார்த்தைகளை பேசும்படியாக வேதத்தின் வாயிலாக நம்மோடு கூட பேசும்படி வேதாகமத்தை தெரிந்து கொண்டார். இந்த வேதாகமம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது, வேதாகமம் நமக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இதை பொதுவான வெளிப்பாடு என்று சொல்வார்கள், சிறப்பான வெளிப்பாடு என்று சொல்வார்கள், அல்லது விசேஷித்த வெளிப்பாடு என்று சொல்வார்கள். பொதுவான வெளிப்பாடு என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 19:1 வாசித்தது போல, நாம் வானங்களை அனார்ந்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டிகர் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் இயற்கையின் வாயிலாக நம்மால் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் வானத்தை அனார்ந்து பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய மேகங்களை பார்க்கும் பொழுது, சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே இது இவ்வளவு அழகாக சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் இதை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்க வேண்டும், ஒருவர் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக அந்த இயற்கை இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலே அந்த உறுப்புகள் எவ்வளவு அழகாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த சிருஷ்டிப்புக்கு பின்பாக ஒரு சிருஷ்டிகர் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். அந்த சிருஷ்டிகர் தான் நம்மை காட்டிலும் அதிகமான வல்லமையுள்ள கடவுள், தெய்வம் என்பதை இந்த இயற்கை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் வேதத்தை வாசிக்க வாசிக்க, அல்லது நாம் பொதுவாகவே இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது, தேவன் என்றவர் ஒருவர் உண்டு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே. இரண்டாவது சிறப்பான வெளிப்பாடு அல்லது விசேஷித்த வெளிப்பாடு, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் இயற்கையை பார்ப்பதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் ஒருவர் என்பவர் இருக்கிறார் இந்த உலகத்தில் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல மனிதர்களுடைய உறவுகளை கொண்டு கூட நாம் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் நாம் மிக கடினமான சூழல் இருக்கும் பொழுது, கஷ்டமான சூழல் இருக்கும் பொழுது, யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் அவர்களை பார்த்து சொல்வோம், கடவுள் போல் வந்து எங்களுக்கு நீர் உதவி செய்தீர்களே என்று நாம் சொல்வோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது, மனிதனுடைய உறவுகள் வாயிலாக கூட கடவுளை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், அவர்களுடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய அன்பு இதை காட்டிலும் அதிகமான அன்பாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் இந்த பொதுவான வெளிப்பாடு என்று நாம் பார்க்கும் பொழுது இயற்கையின் வாயிலாக தேவனுடைய அன்பை பார்க்கலாம், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போலவே மனிதர்கள் வாயிலாக மனிதர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இது நிச்சயமாகவே பொதுவான வெளிப்பாடு என்று பார்க்கின்றோம். இந்த விசேஷித்த வெளிப்பாடு, சிறப்பு வெளிப்பாடு என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும், கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆனால் யார் இந்த கடவுள், யார் இந்த தெய்வம், நம்மை சிருஷ்டித்தவர் யார், நமக்கு ஜீவன் கொடுத்தவர் யார் என்ற கேள்விகளை நாம் காண்பிக்கும் பொழுது, அல்லது கேள்விகளை எழுப்பும் பொழுது, அங்கேதான் தேவன் நான் தான் சிருஷ்டிகர், நான் தான் கர்த்தர், நான் தான் தெய்வம் என்று விசேஷமாக வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கலாம் எபிரேயர் 1:1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவருளும் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவருளும் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே, பூர்வ காலகட்டத்திலே மனிதர்களோடு பேசுவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை தேர்வு செய்தார், தம்முடைய தீர்க்கதரிசிகளை தேர்வு செய்தார், பிதாக்களை தேர்வு செய்தார். இவர்கள் வாயிலாக கடவுளை குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்தார். நாம் பழைய ஏற்பாடு புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக முறையிடுவதையும் பேசுவதையும் நம்மால் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகள் மோசே, எலியா, எலேசா, அவர்கள் தேவனுக்கு வாயிலாக பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் மனிதர்களுக்கு முதல் முதலில் முகமுகமாக பேசினார். ஆனால் ஆதாமியாவால் பாவம் செய்த பிறகு அந்த உறவு அவ்வாறாக துண்டிக்கப்படுகின்றது. பிறகு தேவ தூதர்கள் வாயிலாகவும் தீர்க்கதரிசிகள் வாயிலாகவும் தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவருளும் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் வாயிலாக தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் அந்த குமாரன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுதுதான், நம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி பிதாவானவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரவாய் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் பிதாவானவர் இந்த உலகத்தை நேசித்தார். ஆகையால் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் தெய்வம் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, யார் மெய்யான தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுது 3வது பகுதிக்கு நாம் வரலாம். 3வது பகுதி, இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த துளைந்து போன புத்தகமாகிய வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பது மிக மிக முக்கியமானது. இந்த வேதாகமத்தை படிக்க படிக்கத்தான் இந்த உலகம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் நான் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டேன், எனக்கான நோக்கம் என்ன, எதிர்காலம் என்ன என்ற அனைத்து காரியங்களையும் வேதாகமம் தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் இந்த வேதாகமத்தின் நோக்கம் என்ன என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கும் பொழுது, இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது என்ன செய்கின்றது என்று பார்க்கும் பொழுது, நம்மை சீர்திருத்தம் செய்கின்றது, நம்முடைய குணத்தை மாற்றுகின்றது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுகின்றது, நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகின்றது. ஆகையால் இந்த வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நாம் நல்ல ஒரு மனிதர்களாய் வாழ்வதற்கான எல்லா காரியத்தையும் இந்த வேதாகமம் செய்கின்றது. இந்த வேதாகமத்தை ஒரு கண்ணாடி என்று கூட நாம் சொல்லலாம். நம்முடைய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை அது காண்பிக்கின்றது. அதே போல வேதாகமத்தை நாம் வாசிக்க வாசிக்க நமக்குள் இருக்கக்கூடிய பாவங்களை அது காண்பிக்கின்றது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த முக பாவனைகளை அது காண்பிக்கக்கூடியது. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் வேதாகமும் மிக மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது. சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஆகையால் வேதாகமத்தை நாம் வாசிக்கிறதுனால் மட்டுமே ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை சுத்தம் செய்யவான், ஒரு பெரியவர்கள் தன்னுடைய பாதைகளை சரியாய் நடப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் வேதாகமும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றது, கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றது. யோவான் 5:33 வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகளே. அது கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றது. வேதாத்தினுடைய நோக்கம் என்ன, 3வது, அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பேசுகின்றது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும் வேதாகமத்தில். தானியேல் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தின் வரைபடத்தையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மத்தேயு 24வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் என்ன நிகழும் என்பதை சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கடைசி காலங்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, கடைசியாக இந்த வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும், இந்த வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்ய வேண்டும். யாக்கோப்பு 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்கும். நாம் ஜபம் செய்து அதை கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். ஒரு புத்தகத்திலிருந்து இன்னொரு புத்தகமாக படிக்கலாம், ஒரு அத்தியாயத்திலிருந்து இன்னொரு அத்தியாயமாக நாம் படிக்கலாம். ஒரு அதிகாரத்தை முடித்துவிட்டால் இன்னொரு அதிகாரத்தை நாம் துவங்கலாம். ஆகையால் ஒரு தூக்கத்தில் நாம் அதை பண்ணோம் என்றால் அந்த தூக்கத்தின் படியே நாம் செல்லும் பொழுது வேதாகமத்தை எளிதாக படித்து முட நம்மால் முடியும் என்று நம்மால் பார்க்க முடியும். ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பாடத்தை மையமாக வைத்து கூட வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆகையால் இந்த வேதாகமம் மிக மிக முக்கியமானது, இதை நாம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். யோவான் 8:33, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்று சொல்லும் பொழுது இந்த வேதாகமம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையிலே தொலைந்து போன புத்தகமாக இருக்கின்றதா, தேடப்படுகின்ற புத்தகமாக இருக்கின்றதா? சிந்திப்போம், இந்த வேதாகமத்தை தேடுவோம், சத்தியத்தை அறிவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்போ அவர்களை பலப்படுத்துங்க. இந்த எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.